நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடமாகாணத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலில் முதலமைச்சர் பதவி யாருக்கு என்பது குறித்து நிலவும் இழுபறி,
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 11 ஆசனங்கள் இருந்தால் எங்களுக்கும் 11, அதற்கு மேற்பட்ட ஆசனங்களையும் எங்களால் பெற்று நிரூபிக்க முடியும் என்ற சூழ்நிலையும் இன்று காணப்படுகின்றது. எனவே இந்த ஆசனங்களை கூட்டுவது அல்லது எங்களுக்கு தர வேண்டும் என்ற கருத்தினை நாங்கள் வலுப்புறச் செய்வது எங்களுக்கு நோக்கமல்ல.
மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான அரசு மலையகத்தில் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கூறுபவை,
முழுமையாக ஒரு 500 பேராவது பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தால் 5 வருடங்களிலே இவ்வாறான ஒரு பல்கலைக்கழகங்களை நாங்கள் உருவாக்க முடியும்.
நகரமயமாதல் அதிகரித்து வரும் வேளையில் அறுவடை திருளான பொங்கல் மாற்றமடைந்து வருகிறதா என்பது குறித்த ஒரு பார்வையும் இன்ன பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன. முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் மணிவண்ணன்.
கருத்துரிமையை ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கின்ற பாப்பரசர் அதே நேரம் மற்றவர்களின் மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி அவர்களை கொதித்தெழச் செய்வது தவறு என்று கூறியிருக்கின்றார். செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்தை மேலும் விரிவாக்கும் நோக்கில் உதாரணம் காட்டி பேசிய போப், இங்குள்ள உதவியாளரின் தாயை நீங்கள் யாராவது மோசமாக பேசினால் அவர் உங்களை திரும்ப தாக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றார். 5 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது போப்பாண்டவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் நையாண்டி பத்திரிகையான சார்லி எப்தோவின் மீது கடந்த வாரம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் பாப்பரசின் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மணிலாவுக்கு வந்து சேர்ந்த போப்பை அந்நாட்டின் அதிபரும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் உற்சாகமாக வரவேற்றிருக்கின்றனர்.
ஐரோப்பா முழுமையும் தொலைபேசி மற்றும் இணையதள பயன்பாட்டு தரவுகளை பாதுகாக்க வைக்கும் பழக்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று ஜெர்மனி விரும்புவதாக ஜெர்மனியின் சான்சலர் ஏங்கெலா மெர்க்கல் கூறியிருக்கிறார். கடந்த வாரம் பாரிஸில் நடந்த தாக்குதல்களை அடுத்து அவர் இதுபோன்ற ஒரு நடைமுறையை ஜெர்மனி விரும்புவதாக கூறுகிறார். உதாரணமாக, தீவிரவாத சந்தேக நபர்களை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை ஒருவரின் அந்தரங்க உரிமைகளை மீறுவதாக இருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அளித்த தீர்ப்பு ஜெர்மனியில் கசப்பான ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. ஆனால் இந்த நடைமுறையை அனுமதிக்கும் புதிய விதிகள் விரைவில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மெர்க்கல் கூறினார். இந்த பிரச்சினை மற்ற நாடுகளிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசு குறிப்பாக உளவுத்துறையை மேம்படுத்த தேவையிருப்பதாக கூறியிருக்கிறது.
கைதிகளை மீன்பிடி படகுகளில் வேலை செய்ய வைக்கும் தாய்லாந்து நாட்டின் திட்டத்திற்கு எதிராக உலகில் இருக்கின்ற பல மனித உரிமை அமைப்புகள் குரல் எழுப்பியிருக்கின்றன. ஏற்கனவே மனித உரிமை நிலை மோசமாக உள்ள தாய்லாந்தின் மீன்பிடி தொழில், அதுவும் படகுகளில் சிறை கைதிகள் பணியாற்றும் போது அவர்கள் அத்துமீறல்களை சந்திக்கலாம் என்று மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டிருக்கின்றன. கடல் உணவு ஏற்றுமதியில் தாய்லாந்து உலகின் 3வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டின் மீன் துறையில் கொத்தடிமை முறை நிலவுவதாகவும், கிட்டத்தட்ட அடிமைகளைப் போல தொழிலாளர்கள் நடத்தப்படுவதாகவும், சில சமயம் தொழிலாளர்கள் பிற நாடுகளிலிருந்து தம்முடைய விருப்பத்திற்கு மாறாக வற்புறுத்தி அழைத்து வரப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இருந்தும் மீன்பிடி படகுகளில் தேவைப்படும் ஆட்களை சிறைவாசிகளை கொண்டு நிரப்பது குறித்த ஒரு முன்னோடி திட்டத்தை தாய்லாந்து டிசம்பர் மாதம் துவக்கியிருக்கிறது.
இஸ்லாம் ஜனநாயகத்துடன் ஒத்திசைந்து போகக்கூடியது என்றும், பிரான்ஸ் எல்லா மதங்களையும் பாதுகாக்கும் என்றும் அந்நாட்டு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பற்ற கொள்கை என்பது எல்லா மதங்களுக்கும் மதிப்பளிப்பது என்றும், மதங்களை அச்சுறுத்தும்படி நடந்து கொள்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாரிஸில் உள்ள அரபு உலக நிறுவனத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் கூறியிருக்கிறார். உலகெங்கிலும் ஏற்பட்டுள்ள மோதல்களால் உருவாக்கப்பட்டுள்ள அடிப்படைவாதத்தினாலும் கடும் போக்குவாதத்தினாலும் சஹியா தன்மையினாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்களே என்றும் ஒலாந்த் தெரிவித்தார். பாரிஸில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருவரால் 17 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியிலேயே பிரான்ஸ் அதிபரிடமிருந்து இவ்வாறான கருத்து வெளியாகியிருக்கிறது.
இந்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறந்த திரைப்படத்திற்கான விருதுக்காக பர்ட்மேன், த கிராண்ட் புடாபெஸ்ட் ஹோட்டல் உள்ளிட்ட 8 படங்கள் போட்டியில் இருக்கின்றன. இந்த 2 படங்களும் 9 வேறுபட்ட விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன. போலந்து, ரஷ்யா, எஸ்டோனியா, மெரிட்டோனியா மற்றும் அர்ஜென்டினாவில் தயாரிக்கப்பட்ட படங்கள் சிறந்த வேற்றுமொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன.
உடற்பயிற்சி போதிய அளவுக்கு இல்லாதது ஐரோப்பாவில் உடல் பருமனால் ஏற்படும் மரணங்களை காட்டிலும் இரட்டிப்பு மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று புதிய ஆராய்ச்சி ஒன்று காட்டுகிறது. ஆண்டொன்றுக்கு 600,000 மரணங்கள் உடல் பயிற்சி ஏதும் இல்லாமல் இருப்பதாலேயே நேரிடுகின்றன. ஒப்பீட்டளவில் உடல் பருமன் காரணமாக ஏற்படும் மரணங்கள் 300,000 தான் என்று இந்த சஞ்சிகை கூறுகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வட மாகாணத்திற்கு இராணுவத்தை சாராத ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இருக்கும் ஆளுநரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சந்திரசிரிக்கு பதிலாக முன்னாள் வெளியுறவுச் செயலாளர் பலிகக்காரை நியமிக்கப்படுவதாக ஜனாதிபதியின் இணையதளம் கூறுகிறது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்திற்கு சிவில் பின்னணியை கொண்ட அதிகாரி ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவித்தல் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகளுடனான யுத்தம் கடந்த 2009 முடிவுக்கு வந்ததை அடுத்து தாமதமாகவே வடமாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் அமோக வெற்றியீட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாக மாகாணத்தில் பணியாற்றி வந்த இராணுவ பின்னணியை கொண்ட முன்னாள் இராணுவ அதிகாரியாகிய மேஜர் ஜெனரல் சந்திரசிறி அவர்களுக்கு பதிலாக சிவில் நிர்வாக அனுபவத்தை கொண்ட அதிகாரி ஒருவரை வடமாகாணத்திற்கு ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று கோரி வந்தது. இந்த கோரிக்கையை வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நேரடியாக விடுத்திருந்தார். அதனை அவர் ஏற்றிருந்த போதிலும் சிவில் பின்னணியை கொண்ட ஆளுநரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நியமிக்கவில்லை. இந்த நிலையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அடுத்து புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் HMGS பழையக்கார அவர்களை வடமாகாணத்திற்கான புதிய ஆளுநராக நியமித்திருக்கின்றார். இலங்கைக்கான ஐநாவின் தூதுவராகவும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாகவும் பழையக்கார அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார். அத்துடன் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு, ஐநாவின் வர்த்தக அபிவிருத்தி, ஐநாவின் ஆயுத களைவு ஆகிய மாநாடுகளில் இலங்கையின் சார்பில் பிரதிநிதியாக அவர் பங்கு பெற்றிருந்தார் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கு மாகாணத்தில் அடுத்த வாரம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பதவி தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் எதிர்பார்க்கப்படும் ஆட்சி மாற்றத்தின் போது முதலமைச்சர் பதவியை தங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூறுகின்றது. இந்த விடயத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விட்டுக் கொடுப்புடன் நடந்து கொள்ள முன்வர வேண்டும் என்கின்றார் கிழக்கு மாகாண சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குழு தலைவர் AM ஜமீல்.
ஏற்கனவே இருந்த ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் ஒருவரினை விட்டுக் கொடுப்பதிலே எங்களது சமூகம் அதற்கு மாற்றமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியாத நிர்பந்தமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. வழக்கிலே ஒரு தமிழ் மகன் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விட்டுக் கொடுப்புடன் ஏன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லிம் மகன் முதலமைச்சராக இருக்க முடியாது என்ற அந்த கேள்வியும் எங்கள் சமூக மத்தியிலே எழும்பியிருக்கின்றது
என்றும் அவர் கூறினார். கிழக்கு மாகாண சபையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூடுதல் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் தங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஜனநாயக மரபுதானே என்று அவரிடம் சுட்டிக்காட்டிய போது,
நிச்சயமாக நாங்கள் பிழை என்று கூறவில்லை, நாங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் இங்கு தீர்மானத்தை எடுக்க முடியாது, ஏனென்றால் தற்போது இருக்கின்ற முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் அதே போன்றோ ஏனைய முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சரை பெறுவதற்கு பூரண ஒத்துழைப்பு தருவதாகவும் இன்று முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 11 ஆசனங்கள் இருந்தால் எங்களுக்கும் 11 அதற்கு மேற்பட்ட ஆசனங்களையும் எங்களால் பெற்று நிரூபிக்க முடியும் என்ற சூழ்நிலையும் இன்று காணப்படுகின்றது. எனவே இந்த ஆசனங்களை கூட்டுவது அல்லது எங்களுக்கு தர வேண்டும் என்ற கருத்தினை நாங்கள் வலுப்புறச் செய்வது எங்களுக்கு நோக்கமல்ல. கடந்த காலங்களிலே விட்ட சிறுபான்மை இனங்களுக்கு நான் வரலாற்று தவறுகளை விடாது தொடர்ந்தும் எமது சிறுபான்மை சமூகத்தின் அபிலாசைகளையும் உரிமைகளையும் மிக ஒற்றுமையுடன் இருந்து பெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து
என்று பதிலளித்த அவர், 2012 கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பின்பு ஆட்சி அமைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்ததையும் நினைவு படுத்தினார்.
அன்றைய சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமை எடுத்த தீர்மானம் சாணக்கியமான முடிவாக எங்களால் நோக்கப்பட்டது. அன்று அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தால் இன்று நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தினை செய்திருக்க முடியாது. 2012 நிபந்தனையற்ற முறையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்திருந்தது. நீங்கள் முதலமைச்சர் மாத்திரமல்ல அனைத்து அமைச்சர்களையும் எடுத்து நீங்கள் ஆட்சி அமைத்து செயற்படுங்கள் என்று. அவ்வாறு கூறியவர்கள் இன்று இவ்வாறான டிமாண்டுகளை வைப்பதன் மர்மம் என்ன என்பது எமது மக்கள் கேட்கின்றார்கள். எனவே இவ்வாறான அந்த கூற்றுக்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் கவனத்திலே கொண்டு ஒரு சிறந்த தீர்வுகளை எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகளும் ஒன்றிணைந்து எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குழு தலைவர் AM ஜமீல். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதிலை பெற அதிகாரம் பெற்றவர்களின் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார், இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மீன்கள் இறக்குமதி செய்வதற்கான தடை இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகிறது. இது குறித்து ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை அதிகாரப்பூர்வமாக நேற்று ஜனவரி 14 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுற்றுச்சூழல், கடல் விவகாரம் மற்றும் மீன்வளத்துறை தொடர்பான பேச்சாளர் என்ரிகோ பிரிவோ, பல ஆண்டுகளாக விடுக்கப்பட்டு வந்த எச்சரிக்கையின் தொடர்ச்சியாகவே இலங்கைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக BBCயிடம் கூறினார்.
Talk for years, Sri Lanka was warned in November 2012 for not complying with the international.
பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பிலும் போதுமான கண்காணிப்பு நடவடிக்கைகள் இல்லை என்பது தொடர்பிலும் சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக இலங்கை நடக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி கடந்த 2012 நவம்பர் மாதம் இலங்கை எச்சரிக்கப்பட்டது. அதுபோல பிராந்திய மீன்பிடி சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாகவும் இலங்கை இசைந்து நடக்கவில்லை என்றார் என்ரிகோ பிரிவோ. ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் மீன் ஏற்றுமதி செய்கின்ற பிரதான நாடுகளில் இலங்கையும் ஒன்று. குறிப்பாக டூனா எனப்படுகின்ற சூரை மீன்களும் வாழை மீன் வகைகளும் இலங்கையிலிருந்துதான் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதியாகின்றன. 2013 புள்ளி விவரங்களின் படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் இலங்கையிலிருந்து 7,400 அளவுக்கு மீன் இறக்குமதி செய்திருக்கின்றன. அதாவது 74 மில்லியன் யூரோ அளவுக்கு இலங்கையிடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் சந்தைக்குள் மீன் இறக்குமதி நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளே இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதி செய்கின்ற முக்கிய நாடுகள். தடைப்பட்டியலிலிருந்து மீள்வதற்கு இலங்கை என்ன செய்ய வேண்டும்?
For delisting, so for now going out of this blacklist, it must be demonstrated that the situation...
தடைப்பட்டியலிலிருந்து வெளியில் வர வேண்டுமானால் இலங்கை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக நமக்கு காட்ட வேண்டும் என்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடல் வளத்துறைக்கு பொறுப்பான பேச்சாளர் என்ரிகோ பிரிவோ. ஐரோப்பிய ஒன்றியம் கோரியிருக்கின்ற சீர்திருத்தங்களை நிறைவேற்ற இன்னும் எத்தனை மாதங்கள் இலங்கைக்கு தேவை என்று இலங்கையின் மீன்பிடித்துறை மற்றும் நீரியல் வளத்துறையின் தலைமை இயக்குநர் நிமல் ஹெட்டியாரச்சியிடம் கேட்டேன். படகுகளை கண்காணிப்பதற்காக குறைந்தது 1,000 படகுகளுக்கு GPS கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எம்மிடம் கோரியிருந்தது. இந்த கருவிகளை பொருத்துவதற்கு தற்போது எம்மிடம் இணங்கியிருக்கின்ற நிறுவனத்திற்கு 2015 ஆகஸ்ட் மாதம் வரை அவகாசம் தேவைப்படுகிறது. அது பற்றி நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்றார் நிமல் ஹெட்டியாரச்சி. ஐரோப்பிய சந்தியை இழப்பதால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய நட்டம் குறித்து நிமல் ஹெட்டியாரச்சியிடம் கேட்டேன். இலங்கையின் மொத்த மீன் உற்பத்தியில் 34% ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிக அளவில், அதாவது 38% ஜப்பானுக்குத்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்களுக்கு இந்த தடையினால் பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் மாற்று சந்தைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இதற்காக பேச்சு நடத்தி மாற்று வழியொன்றை கண்டுபிடித்திருக்கிறோம். எனினும் ஐரோப்பிய சந்தையை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் கைவிடவில்லை என்றார் நிமல் ஹெட்டியாராச்சி.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இலங்கையின் புதிய ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஆட்சி மலையகோ பகுதியில் உள்ள மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன என்று கல்வித்துறைக்கான இராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள வி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
மலையக சமூகம் என்பது கல்வியிலே
ரொம்ப பின்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து வந்திருக்கின்றது. கடந்த 30 வருடங்களுக்குள் தான் எங்களுடைய கல்வி ஆரம்ப வளர்ச்சியை தொட்டு இப்பொழுது வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றது. மலையகத்திலே இருக்கின்ற பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதோடு விஞ்ஞான பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வது எங்களுடைய முழு மூச்சான நோக்கமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மலையகத்தில் தேசிய பாடசாலைகள் உருவாக்குவதும் மலையகத்திலுடைய பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஆரம்ப காலத்திலே இருந்து வந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே எங்களது முயற்சிக்கு ஓர் உந்துகோலாக அமையும்.
ஆனா எல்லாத்துக்கும் ஆரம்பம் வந்து ஆரம்ப பாடசாலைகள், அது இருந்தால் தானே வந்து அவங்க பல்கலைக்கழகம் போவதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படும். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் பாடசாலைகள் திறந்தால் மாணவர்களால் எப்படி அங்க பள்ளிகளுக்கு செல்ல முடியும்? அதுல கவனம் செலுத்தப்படுமா? ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா புதிய அரசாங்கத்தால?
அதாவது இன்றைய சூழ்நிலையில டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மலையகத்துல இன்னைக்கு பாடசாலைகள் மிகவும் அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 4 அல்லது 3-2 கிலோமீட்டர்களுக்கு இடையிலே பாடசாலை இருக்கின்றது. அதுவும் வாகன வசதிகளும் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே போக்குவரத்து வசதிகள்னால் பிள்ளைகளுடைய பாடசாலை போவது குறைவு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அதையும் நாங்கள் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தின் மூலமாக எடுக்க முடியும்.
இப்ப மலையக பகுதியில வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான திட்டங்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது, அது குறித்து ஜனாதிபதியிடம் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஆனா மறுபுறம் யதார்த்த ரீதியில பார்க்கும்போது சராசரியா ஆண்டொன்றுக்கு மலையக பகுதியிலிருந்து 200 பேர் அளவுக்கு தான் பல்கலைக்கழகங்களுக்கு போறாங்க. அப்போ 200 பேருக்காக ஒரு பல்கலைக்கழகம் தேவையா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து இப்ப பல்கலைக்கழக மானிய குழு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தரப்புல வைக்கப்பட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க?
இன்று 200 பேர் மட்டும் போறதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க முடியாது. ஏன்னா அதனுடைய கட்டிடங்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் இப்படி பலவேறு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக மலையகத்துக்கு தேவையான சப்ஜெக்டை வச்சு, அதாவது என்ன பாடங்கள் எங்களுக்கு தேவையோ, இன்று பிளான்டேஷனை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை உண்டாக்கலாம், அந்த மாதிரியான விவசாயத்தை பற்றி ஒரு சப்ஜெக்டை உண்டாக்கலாம். இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை உண்டாக்கி முழுமையாக ஒரு 500 பேராவது பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தால் 5 வருடங்களிலே இவ்வாறான ஒரு பல்கலைக்கழகங்களை நாங்கள் உருவாக்க முடியும். அதற்கிடையிலே நாங்கள் சிறிபாத கல்விய கல்லூரியிலே ஒரு கேம்பஸ் மாதிரி உண்டாக்கி அதன் மூலமாக இந்த நடவடிக்கைகளை எடுத்து செல்வதற்கான முன்னோக்கு நடவடிக்கை செய்ய முடியும். அதாவது இன்று மலையக பாடசாலைகளை பொறுத்தளவில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. அதற்காக இப்போ உதவி ஆசிரியர்களாக கிட்டத்தட்ட 3000 பேர் நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் மாகாண அமைச்சர்களோடும் கலந்து பேசி இந்த பாட ரீதியான ஆசிரியர்களை நியமிப்பதற்காகவும், அதே போல அட்வான்ஸ் லெவல் பாடசாலைகளுக்கு கட்டாயமாக பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் மலையகத்திலே மிக மிக குறைவு. ஆகவே இந்த பட்டதாரி ஆசிரியர்களே ஒன்று வடகிழக்கு பகுதியில் இருந்தாவது நாங்கள் இங்கு அழைத்து வர வேண்டும், அல்லது இந்தியாவில் இருந்தாவது அழைத்து வந்து இந்த குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு அந்த ஆசிரியர்களை கொடுத்து அட்வான்ஸ் லெவல் அதாவது உயர்தர கல்வியை கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த பல்கலைக்கழகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கினால் மட்டுமே நாங்கள் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகங்களை பற்றி பேசவும் முடியும், பல்கலைக்கழகம் உருவாக்க நினைக்கவும் முடியும். ஆகவே இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது.
அடுத்த 5 வருடங்கள்ல மலையக பகுதியில குறிப்பிட்ட அளவுக்கு கல்வித்துறையில் வளர்ச்சி ஏற்படும் அல்லது ஏற்படுத்தப்படுங்கிற உத்தரவாதத்தை கல்விக்கான ராஜாங்க அமைச்சர் என்கின்ற ரீதியில உங்களால கொடுக்க முடியுமா மக்களுக்கு?
கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த விஷயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். மலையகத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலே நாங்கள் மிகவும் அக்கறை செலுத்துவதாக அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கல்வி வளர்ச்சி மூலமாக நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம், எதிர்வருகின்ற 5 வருடங்களிலே மலையக சமுதாயத்திலே ஒரு கல்வி வளர்ச்சியுடைய ஒரு சமுதாயமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
இலங்கை அரசின் கல்வித்துறைக்கான ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன். தமிழகம் உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் சாலையோரங்களில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் பின்புலம் குறித்து மனுதாரரான தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே. பாலு அவர்களிடம் கேட்டேன்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்தேன். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு காரணமான ஆவணம் எது என்று சொன்னால், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த துறை அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை எந்த மாநிலத்தாலும். பிறகு இதே ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நீங்கள் இதுபோன்று நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் மாநிலத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதியினை நிறுத்தி விடுவோம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த ஆவணம் எனக்கு கிடைக்கப்பெற்று அதை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். உயர்நீதிமன்றம் என்னுடைய வழக்கினுடைய சாராம்சத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது உச்சநீதிமன்றத்தில்.
இப்ப தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டில் இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புல வந்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க? பல மாநிலங்களையும் இதில் மனுதாரர்களை சேர்த்து தானே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க?
ஆமா, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் இதுபோன்று அவருடைய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று அந்த வழக்கிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தற்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், தேசிய நெடுஞ்சாலைக்கு என்ன விதிகள் பொருந்துமோ அதே விதிகள் மாநில நெடுஞ்சாலைக்கும் பொருந்தும், இதை இரண்டும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசினுடைய வழக்கறிஞரை கடிந்து கொண்டு மேலும் சொன்னார்கள், இந்த விஷயத்தில் சட்ட நுணுக்கங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் துணைக்கு இழுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. மது என்பது இன்றைக்கு ஒரு சமூக பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது. எனவே இதை தடை செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எனவே மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதிக்குள் ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதை எப்படி நீங்கள் அமல்படுத்தப் போகிறீர்கள் என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மட்டுமே குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படுவதும் அதன் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்துவிட முடியுமா?
உலக சுகாதார நிறுவனம் WHO சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலகம் முழுவதும் மதுவின் கொடுமை என்பது அதிகமாகி கொண்டிருப்பதும், சாலை விபத்துகளில் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் அப்பாவிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் உணர்ந்து WHO சொல்கிறது, மதுவினுடைய கொடுமையை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, அதனுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கட்டுப்படுத்த வேண்டும், ரெஸ்ட்ரிக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் லிக்கர் என்று ஒன்றும், இன்னொன்று ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா என்று சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இந்த இரண்டின் மூலமாக மட்டும்தான் மதுவினுடைய கொடுமையை கட்டுப்படுத்த முடியும் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. அந்த வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் அந்த பாதையில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளில் மது அறிந்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு உந்துதலை இந்த கடைகளை அகற்றுவதன் மூலமாக நாம் தடுக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுவை அரசே விற்பனை செய்கிறது. அதோடு இந்த அளவிற்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து அதற்கு ஒரு IAS ஆபீசர் தலைமையாக இருந்து கொண்டு ஏன் இந்த பகுதியில் பீரனுடைய விற்பனை குறைந்திருக்கிறது என்று அரசு அதிகாரிகளை கேட்கக்கூடிய சூழல் இருப்பதனால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது.
தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலு இவரது விரிவான பேட்டியை நமது இணையதளமான bbctamil.com நீங்கள் கேட்கலாம். இந்திய தலைநகர் டில்லியில் அண்மையில் உபர் நிறுவனத்தின் வாடகை நிறுவனம் ஒன்றில் பயணித்த பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குறித்த வழக்கு இன்று டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உபர் வாகன ஓட்டுநர் சிவகுமார் யாதவ் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் இன்று வியாழக்கிழமை முதல் விரைவு நீதிமன்றத்தில் துவக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இன்று நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் முன்னதாக அளித்திருந்த வாக்குமூலம் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. அதே சமயம் இவரிடம் வாக்குமூலம் பெற்ற காவல்துறை அதிகாரிகளிடமும் நீதிபதி விசாரணையை மேற்கொண்டார். தொடர்ந்து டில்லி காவல்துறையினரின் சாட்சிகளிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தால் அளிக்கப்படும் தண்டனைகள் மூலமே குற்றங்களை ஒழிக்க முடியாது என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினரும் பாலியல் குற்றங்களுக்கான தனி விரைவு நீதிமன்றங்களை இந்தியாவில் முதல் முறையாக டில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தபோது அமைத்தவருமான நீதிபதி டி முருகேசன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
இந்த மாதிரி வழக்குகள் அந்த கோர்ட்டுக்கு வர்ற போது உடனுக்குடனே வந்து அதை வழக்குகளை எடுத்து நீதிமன்றங்கள் இப்ப தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து தண்டனைகள் கொடுத்தா உடனே வந்து அதனால இந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும் அது அப்படின்னு எதிர்பார்த்தா அது வந்து எனக்கு என்னமோ அந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. நம்ம சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு அதிகம் வரணும். ஆனா நீதிமன்றங்களுடைய ரோல் என்னன்னா, இந்த மாதிரி வழக்குகள் வந்து மற்ற வழக்குகளோட சேர்ந்து சும்மா போட்டு வச்சு ஒரு கற்பழிப்பு வழக்குன்னு வருது அப்படின்னா அதை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் அது ஒரு தீர்ப்பு வரும்னு சொன்னோம்னா நிச்சயமா அதுல ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம குறைக்கிறதுக்குள்ள எந்த விதமான முயற்சி எடுத்தா கூட நடக்காது. அதனால அந்த அளவுக்கு வேகமா விரைவா வந்து இதை விசாரணை செஞ்சு அதுல தீர்ப்பு சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க, பல பேர் இதுல இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து பண்ணாதான் இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம வந்து குறைக்க முடியும்
என்றார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி டி முருகேசன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இன்று பொங்கல் திருவிழா. தமிழ்நாடு விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாகவும் சமூகமாகவும் இருந்த காலகட்டத்தில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்பட்டதாக கருதப்படும் பொங்கல் திருவிழா இப்பொழுது தமிழகம் பெருமளவில் நகரமயமாகி கொண்டிருக்கும் நிலையில் இந்த கிராமப்புற பண்பாடு சார்ந்த திருவிழாவை மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? இந்த விழா முன்பு கொண்டாடப்பட்ட அதே உத்வேகத்தோடு இப்பொழுதும் கொண்டாடப்படுகிறதா என்று நாட்டுப்புறவியல் வல்லுநர் பேராசிரியர் ஐ முத்தையா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த பொங்கல் என்பதை பார்க்கும்போது அது வேளாண்மை சார்ந்த ஒரு திருவிழா என்ற ஒரு நிலையில் பார்ப்பது என்பது ஒரு பக்கம். ஆனால் பொதுவாக நிலத்தையும் பெண்ணையும் தொடர்புபடுத்துகின்ற ஒரு திருவிழாவாகத்தான் இந்த திருவிழாவை பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெண் வந்து வளமை தன்மை உடையவள், பெருக்கும் ஆற்றல் உள்ளவள். அதே போல நிலமும் வந்து வளமை தன்மை உடையது, பெருக்கும் ஆற்றல் உடையது. ஆக இந்த வேளாண்மை என்ற சொல் வந்து இப்படியாக நிலத்தை நிலம் பெண் சார்ந்த வழமையை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது.
இப்பொழுது நீங்கள் சொல்வது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பார்வையை சொல்கிறீர்கள். இப்பொழுது மாறிவிட்ட இந்த சூழலில் அந்த பொங்கலுக்கான முக்கியத்துவம் அல்லது குறியீட்டு அளவில் அது எதை இப்பொழுது வெளியிடுகிறது, அதற்கான மக்களின் பார்வை அது எப்படி இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுங்கள்?
இப்போ இன்றைய நிலை என்ற ஒன்று ஒரு வகையில் புறம் சார்ந்த விஷயங்கள் வந்து வளர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. புறம் சார்ந்த விஷயங்கள் என்று சொன்னால் நம்முடைய அந்த பழைய மரபிலிருந்தே பார்ப்பதென்றால் ஆண் சார்ந்த விஷயங்கள், இந்த வளர்ச்சி, இந்த மாதிரியான நகரப்பெருக்கம், இது போன்ற இந்த நிலைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து ஒரு வகையில் ஆண்கள் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஒரு குழப்பமாக தோன்றும். ஆனால் இது எல்லாம் வந்து ஒரு புறநிலை வளர்ச்சி தான். இந்த நகரப்பெருக்கம், நிறைய கட்டிடங்கள் பெருகுவது, இது எல்லாமே வந்து புறநிலை வளர்ச்சி தான். ஆனால் எந்த அளவுக்கு புறநிலை வளர்ச்சி இருந்தாலும் கூட அகநிலை வளர்ச்சி என்பது, அகநிலை என்பது தொடர்ந்து அது வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வளமை என்பது, பெருக்கம் என்பது, அது எல்லா காலகட்டத்திலும் சமூகம் எந்த அளவுக்கு எப்படி வளர்ந்தாலும் அந்த வளமை என்ற ஒன்று, இனப்பெருக்கம் என்ற ஒன்று, மனித இனப்பெருக்கமோ அல்லது பயிர் இனப்பெருக்கமோ, அது எந்த அளவுக்கு சமூகம் வளர்ந்தாலும் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆக இந்த வளமை சார்ந்த இந்த கருத்துக்கள் வந்து இருக்கும்போது, தொடர்ந்து வரும்போது இந்த மாதிரியான விழாக்களும் தொடர்ந்து வரத்தான் செய்யும்.
ஆனால் விழாக்கள் தொடர்ந்தாலும் விழாக்களின் வடிவங்கள் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நகரமயமாதலால் ஏற்படுகிறது அல்லவா? முன்பு நீங்கள் கிராமத்திலே நீங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் வைப்பதோ அல்லது முற்றத்திலே பொங்கல் வைத்து சூரியனுக்கு நீங்கள் படைப்பது போலவோ இப்பொழுது பெருநகரங்களிலே இருக்கின்ற அடுக்குமாடி கட்டிடங்களிலே இருக்கின்றவர்கள் செய்ய முடியாது அல்லவா?
முறை என்ற ஒன்று வந்து வெளியில் முற்றத்துல வந்து பொங்கல் வைப்பது என்பது ஐம்பூதங்களையும் வந்து ஒரு வகையில் வழிபடுவது என்ற ஒரு குறியீட்டு செயலாக இருந்தது. நிலத்துல பொங்கல் வைப்பது, தீயை வந்து பயன்படுத்துவது, அதே போல வந்து அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்படியான எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐம்பூதங்களை வழிபடுவது என்ற ஒரு 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 வகையான ஒரு குறியீட்டு செயல்பாடு அப்படிங்கிற ஒன்று இருந்தது. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஒட்டுமொத்தத்துல இந்த வளமை பெருக்கம் அப்படிங்கிற ஒன்றைத்தான் குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் அது முச்சத்துல என்ன அடுக்குமாடி குடியிருப்புகள் அது இதெல்லாம் பெருக்கும் போது முச்சத்துல பொங்கல் வைப்பது, இந்த மாதிரியான சில செயல்பாடுகள், புற செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் வந்து அடிப்படையில் மக்களிடம் அந்த கருத்து ஓட்டம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைத்துக் கொள்கிறார்கள், கரும்பு வாங்கி அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் வந்து நகர்ப்புறங்கள்ல மஞ்சள் கொத்து வாங்குவது என்பது, அது வெளியில வேண்டுமானாலும் முற்றத்துல வைக்காமல் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே மஞ்சள் கொத்தை வைத்துக் கொண்டு அதை வழிபடுகிறார்கள், வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைத்துக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு வழிபாடு என்பது அது வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த மரபுப்படி வைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
நாட்டுப்புறவியல் வல்லுநர் பேராசிரியர் ஐ முத்தையா. நேயர்களே, இது குறித்து உங்களது கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். முத்தையா அவர்கள் பிபிசி தமிழோசைக்கு வழங்கிய பேட்டியின் முழுமையான ஒலி வடிவத்தை நேயர்கள் நமது இணையதளத்திலும் கேட்கலாம் என்கின்ற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகின்றோம். நேர்களே, இது தவிர இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் கூட bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் நீங்கள் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.